ஓம் சாந்தி. முரளி தேதி 10/1/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய நினைவு யாத்திரை முற்றிலும் குப்தமானது. குழந்தைகள், நீங்கள் இப்பொழுது முக்திதாமம் செல்வதற்கான யாத்திரை செய்து கொண்டிருக்கிறீர்கள். கேள்வி: ஸ்தூல வத்தனவாசியில் இருந்து சூக்ஷ்ம வத்தனவாசி ஃபரிஷ்தா ஆவதற்கான புருஷார்த்தம் என்ன? பதில்: சூக்ஷ்ம வத்தனவாசி ஃபரிஷ்தா ஆக வேண்டுமானால் ஆன்மீக சேவையில் எலும்புகளையும் உடல், மனம், பொருள் அனைத்தையும் ஸ்வாகா செய்யுங்கள். தனது என்கின்ற அனைத்தையும், அதாவது எலும்புகளையும் ஸ்வாகா செய்யாமல் ஃபரிஷ்தா ஆக முடியாது. ஏனென்றால் ஃபரிஷ்தாக்கள் எலும்பு சதையின்றி இருப்பார்கள். இந்த எல்லையற்ற சேவையில் ததிச்ச ரிஷியைப் போல் எலும்புகளை ஈடுபடுத்த வேண்டும். அப்போதுதான் வியக்தத்திலிருந்து அவ்வியக்தமாக, அதாவது ஸ்தூல சரீரத்திலிருந்து ஃபரிஷ்தாவாக ஆவீர்கள். பாடல்: பொறுமையாக இரு மனமே. ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு இந்த பாடல் மூலம் சமிக்ஞை கிடைத்துள்ளது, சுட்டிக்காட்டப்படுகிறது பொறுமையாக இருங்கள் என்று. குழந்தைகள் அறிவார்கள், நாம் ஸ்ரீமத் படி புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கின்றோம், மேலும் இந்த குப்த யோகத்தின் யாத்திரையில் உள்ளோம் என்பதையும் அறிவார்கள். அந்த உலகாய யாத்திரை குறிப்பிட்ட நேரத்தில் முடிவடையும். இந்த யாத்திரை முக்கியமானது. இதை உங்களை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். யாத்திரையில் அவசியம் செல்ல வேண்டும். மேலும் அழைத்து செல்லும் வழிகாட்டியும் கூடவே வேண்டும். இதன் பெயரே பாண்டவ சேனை என வைக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது யாத்திரையில் இருக்கிறீர்கள். ஸ்தூல யாத்திரையின் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஒவ்வொரு விஷயமும் குப்தமானது. யாத்திரையும் கூட மிகவும் குப்தமானது. சாஸ்திரங்களில் உள்ளது, பாபா சொல்கிறார், என்னை நினைவு செய்வீர்களானால் என்னிடம் வந்து சேர்ந்து விடுவீர்கள். இது கூட யாத்திரையாகிறது இல்லையா? பாபா அனைத்து சாஸ்திரங்களின் சாரத்தை சொல்கின்றார், நடைமுறை செயல்பாட்டில் கொண்டு வருகிறார். ஆத்மாக்கள் நாம் நம்முடைய நிர்வாண தாமத்திற்கு யாத்திரையில் செல்ல வேண்டும். சிந்தனை செய்வீர்களானால் புரிந்து கொள்ள முடியும். இது முக்தி தாமத்திற்கான உண்மையான யாத்திரை ஆகும். நாம் முக்தி தாமம் செல்ல வேண்டும் என்றுதான் அனைவரும் விரும்புகின்றார்கள். இந்த யாத்திரை செய்வதற்காக யாராவது முக்தி தாமத்திற்கான வழி சொல்ல வேண்டும். ஆனால் பாபாவோ தமக்குரிய நேரத்தில் தாமாகவே வந்துவிடுகிறார். அந்த சமயத்தை யாருமே அறிந்து கொள்ளவில்லை. பாபா வந்து புரிய வைக்கின்றார் என்றால் குழந்தைகளுக்கு நிச்சயம் ஏற்படுகிறது. நிச்சயமாக இது உண்மையான யாத்திரை. இதைதான் பாடப்பட்டுள்ளது. பகவான் இந்த யாத்திரையை கற்றுத்தந்திருந்தார். மன்மனா பவ மத்யாஜி பவ. இந்த வார்த்தைகள் கூட உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளன. யார் இதை சொன்னார்கள் என்பதில் மட்டும் தவறு செய்துவிட்டுள்ளனர். சொல்கிறார், தேகத்துடன் கூட தேகத்தின் சம்பந்தங்களை மறந்து விடுங்கள். இவருக்கும், அதாவது பிரம்மா பாபாவுக்கும் தேகம் உள்ளது. இவருக்கும் புரிய வைப்பவர் வேறொருவர். அவருக்கு தம்முடைய தேகம் என்பது கிடையாது. அந்த தந்தை விசித்திரமானவர், அதாவது சரீர உருவமற்றவர். அவருக்கு எந்த ஒரு சரீரமும், அதாவது சித்திரமும் கிடையாது. மற்ற அனைவருக்குமே சரீரம் உள்ளது. முழு உலகமுமே சித்திரசாலையாக உள்ளது. விசித்திரம் மற்றும் சித்திரம், அதாவது உடல் மற்றும் ஆத்மாவினால் இந்த மனித சொரூபமும் உருவாக்கப்பட்டுள்ளது. ஆக அந்த தந்தை சித்திரம் இல்லாதவர். அவர் புரிய வைக்கின்றார், நான் இந்த சரீரத்தின் ஆதாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியுள்ளது. நிச்சயமாக சாஸ்திரங்களில் உள்ளது. பகவான் சொல்லியிருந்தார், அப்போது மகாபாரத யுத்தம் நடைபெற்றது. ராஜயோகம் கற்பித்திருந்தார். நிச்சயமாக ராஜ்யம் ஸ்தாபனை ஆயிற்று. இப்போதோ ராஜ்யம் கிடையாது. ராஜயோகத்தை பகவான் கற்பித்திருந்தார் புது உலகத்திற்காக. ஏனென்றால் விநாச காட்சி கண் முன்னால் நடக்கவிருந்தது. இப்படியெல்லாம் நடந்தது என புரிய வைக்கப்படுகிறது. அப்போது ஸ்வர்கத்தின் ஸ்தாபனை ஆகியிருந்தது. அந்த லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகியிருந்தது. இப்போது உங்கள் புத்தியில் உள்ளது சத்யுகம் இருந்தது, தற்சமயம் கலியுகம். மீண்டும் பாபா அதே விஷயங்களை சொல்லி புரிய வைக்கின்றார். நான் பரந்தாமத்திலிருந்து வந்துள்ளேன், உங்களை திரும்ப அழைத்து செல்வதற்காக என்று. இதை வேறு யாருமே சொல்ல முடியாது. பரம்பிதா பரமாத்மாதான் சொல்ல முடியும். பிரம்மாவின் மூலம் வேறு யார் மூலமாகவும் சொல்ல முடியாது. சூக்ஷ்ம வதனத்தில் இருப்பவர்கள் பிரம்மா, விஷ்ணு, சங்கர். பிரம்மாவை பற்றியும் புரிய வைக்கப்பட்டுள்ளது. அவர் அவ்யக்த பிரம்மா. இங்கே இருப்பவர் வியக்த, அதாவது சாக்கார பிரம்மா. நீங்கள் இப்போது பரிஷ்தா ஆகிறீர்கள். பரிஷ்தாக்கள் ஸ்தூல வதனத்தில் இருப்பதில்லை. பரிஷ்தாக்களுக்கு எலும்பு சதை கிடையாது. இங்கே இந்த ஆன்மீக சேவையில் எலும்பு முதலிய அனைத்தையும் ஈடுபடுத்தி விடுகின்றனர். பிறகு பரிஷ்தா ஆகி விடுகின்றனர். இப்போதோ எலும்பு உள்ளது இல்லையா? இதுவும் எழுதப்பட்டுள்ளது. தன்னுடைய எலும்புகளையும், அதாவது உடல், மனம், பொருளை கூட சேவையில் கொடுத்து விட்டனர். அதாவது தங்களது அனைத்தையும் சமர்ப்பணம் செய்துவிட்டனர். ஸ்தூல வத்தனத்திலிருந்து சூக்ஷ்ம வத்தனவாசி ஆக வேண்டும். இங்கே நாம் அனைத்தையும் கொடுத்து சூக்ஷமமாக ஆகிவிடுகின்றோம். இந்த சேவையில் அனைத்தையும் ஸ்வாகா செய்துவிட வேண்டும். நினைவில் இருந்து இருந்தே நாம் பரிஷ்தா ஆகிவிடுவோம். இதுவும் பாடப்பட்டுள்ளது. வேட்டைக்காரருக்கு கொண்டாட்டம், வேட்டையாடப்படும் மிருகங்களுக்கு திண்டாட்டம். மிருவா மவுட், மலுக்கா ஷிகார். இதில் மலுக்கா, அதாவது வேட்டைக்காரன் என சொல்லப்படுவது ஃபரிஷ்தா ஆகும். நீங்கள் மனிதரில் இருந்து ஃபரிஷ்தா ஆகிறீர்கள். உங்களை தேவதை என சொல்லப்பட முடியாது. இங்கோ உங்களுக்கு சரீரம் உள்ளது இல்லையா? சூக்ஷ்ம வத்தனத்தின் வர்ணனை இப்பொழுதுதான் நடைபெறுகிறது. யோகத்தில் அமர்ந்து பிறகு ஃபரிஷ்தா ஆகிவிடுகின்றனர். கடைசியில் நீங்கள் ஃபரிஷ்தா ஆகிவிடுவீர்கள். உங்களுக்கு அனைத்தும் சாட்சாத்காரம் ஆகும் மற்றும் குஷி இருக்கும். மனிதர்களோ அனைவரும் காலனின் வேட்டை பொருள் ஆகிவிடுவார்கள். உங்களில் யார் மகாவீராக உள்ளனரோ அவர்கள் ஆடாத நிலையில் இருப்பார்கள். மற்றபடி என்னென்னவோ நடைபெற்றுக் கொண்டிருக்கும். விநாசத்தின் காட்சியோ நடைபெறப் போகிறது இல்லையா? அர்ஜுனருக்கு விநாசத்தின் சாட்சா்காரம் கிடைத்தது. ஒரு அர்ஜுனனின் விஷயம் கிடையாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு விநாசம் மற்றும் ஸ்தாபனையின் சாட்சா்காரம் கிடைக்கிறது. முதல் முதலில் பிரம்மா பாபாவுக்கு சாட்சா்காரம் கிடைத்தது. அந்த சமயத்தில் அவருக்கு ஞானமோ எதுவும் இல்லாதிருந்தது. சிருஷ்டியின் விநாசம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை பார்த்தார். பிறகு சத்துர்புஜ விஷ்ணுவின் சாட்சா்காரம் கிடைத்தது. இதுவே நல்லது என புரிந்து கொண்டார். விநாசத்திற்கு பிறகு நாம் உலகத்தின் எஜமானர் ஆகப் போகின்றோம் என்பதால் குஷி வந்துவிட்டது. இப்போது இந்த உலகத்திற்கு தெரியாது விநாசமோ நல்லதுதான் இல்லையா? அமைதிக்காக முயற்சி செய்கின்றனர். ஆனால் கடைசியில் விநாசமோ நடைபெறதான் போகிறது. நினைவு செய்கின்றனர் பதீத பாவனா வாருங்கள் என்று. ஆகவே தந்தை நிச்சயமாக வருவார். தூய்மையான உலகத்தை ஸ்தாபனை செய்வார். அதில் நாம் ராஜ்யம் செய்வோம். இது நல்லதுதான் இல்லையா? பதீத பாவனரை ஏன் நினைவு செய்கின்றனர்? ஏனென்றால் துக்கம் உள்ளது. தூய்மையான உலகத்தில் தேவதைகள் இருப்பார்கள். அசுத்தமான உலகத்திலோ தேவதைகளின் கால் பதிக்க முடியாது. ஆகவே நிச்சயமாக அசுத்தமான உலகத்தின் விநாசம் நடைபெற்றாக வேண்டும். மகா விநாசம் நடைபெற்றதாக பாடப்பட்டுள்ளது. அதன் பிறகு என்ன நடக்கிறது? ஒரு தர்மத்தின் ஸ்தாபனையோ அப்படியே நடைபெறும் இல்லையா? இங்கிருந்து ராஜயோகம் கற்றுக்கொள்வார்கள், விநாசமாகும். மற்றபடி பாரதத்தில் என்ன மிஞ்சும்? யார் ராஜயோகம் கற்றுக்கொள்வார்களோ, ஞானம் கொடுக்கின்றார்களோ அவர்கள்தான் நீதி இருப்பார்கள். மற்ற அனைவருமே விநாசமாகி விடுவார்கள். இதில் பயப்படுவதற்கான விஷயம் கிடையாது. பதீத பாவனரை அழைக்கின்றனர். அவர் வருகிறார் என்றால் குஷி இருக்க வேண்டும் இல்லையா? பாபா சொல்கின்றார், விகாரங்களில் செல்லாதீர்கள், இந்த விகாரங்கள் மீது வெற்றி பெறுங்கள், அல்லது தானம் கொடுத்து விடுங்கள், கிரகணம் அவசியம் விட்டு போகும். கருப்பிலிருந்து வெள்ளையாக ஆக வேண்டும். சத்யுகத்தில் தூய்மையான தேவதைகள் இருந்தனர். அவர்கள் நிச்சயமாக இங்கே, அதாவது சங்கம் யுகத்தில் இருக்கக்கூடும். நீங்கள் அறிவீர்கள், நாம் ஸ்ரீமத் படி விகாரமற்றவர்களாக ஆகிறோம். பகவான் சொல்கிறார், இது குப்தமானது. ஸ்ரீமத் படி நடந்து நீங்கள் ராஜ்ய பதவி பெறுகிறீர்கள். பாபா சொல்கின்றார், நீங்கள் நரனில் இருந்து நாராயணன் ஆக வேண்டும். ஒரு வினாடியில் ராஜ்யம் கிடைக்க முடியும். ஆரம்பத்தில் பெண் குழந்தைகள் 4-5 நாள் கூட வைகுண்டத்தில் போய் இருந்தனர். ஷிவபாபா வந்து குழந்தைகளுக்கு வைகுண்டத்தின் சாட்சாத்காரம் செய்தித்தார். தேவதைகள் வந்தனர். எவ்வளவு மதிப்பு, பெருமையோடு வந்தனர். ஆக குழந்தைகளுக்கு மனதுக்குள் தோன்றுகிறது, நிச்சயமாக குப்த வேடத்தில் வரக்கூடிய தந்தை நமக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். பிரம்மாவின் உடலில் வருகிறார். பிரம்மாவின் சரீரமோ இங்கேதான் இருக்க வேண்டும் இல்லையா? பிரஜாபிதா பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை. பாபா புரிய வைத்துள்ளார், யாராவது வந்தால் அவரிடத்தில் கேளுங்கள், யாரிடம் வந்திருக்கிறீர்கள்? பி கே இடம். நல்லது. பிரம்மா என்ற பெயரை எப்போதாவது கேட்டிருக்கிறீர்களா? பிரஜாபிதாவோ இருக்கிறார் இல்லையா? நாம் அனைவரும் வந்து அவருடையவராக ஆகியிருக்கின்றோம். நிச்சயமாக முன்பும் கூட ஆகியிருந்தோம். பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை என்றால் கூடவே பிராமணர்களும் வேண்டும். தந்தை பிரம்மாவின் மூலம் யாருக்கு புரிய வைக்கின்றார்? சூத்திரர்களுக்கோ புரிய வைக்க மாட்டார். இது பிரம்மா முகவம்சாவளி பிராமணர்கள். ஷிவ் பாபா பிரம்மா மூலம் உங்களை தம் உடையவராக ஆக்கியிருக்கிறார். பிரம்மா குமார் குமாரிகள் எவ்வளவு ஏராளமான பேர் உள்ளனர், எவ்வளவு சென்டர்கள், அனைத்திலும் பிரம்மா குமாரிகள் கற்பிக்கின்றனர். இங்கே நமக்கு தாத்தாவின் ஆஸ்தி கிடைக்கிறது. பகவான் சொல்கின்றார், உங்களுக்கு நான் ராஜயோகம் கற்பிக்கிறேன். அவர் சரீரம் இன்றி இருக்கும் காரணத்தினால் இவருடைய சரீரத்தை ஆதாரமாக எடுத்து நமக்கு ஞானம் சொல்கிறார். பிரஜாபிதாவுக்கோ அனைவரும் குழந்தைகள் இல்லையா? நாம் பிரஜாபிதா பிரம்மா குமார் குமாரிகள். ஷிவபாபா தாத்தா ஆவார். அவர் தத்தெடுத்துள்ளார். நீங்கள் அறிவீர்கள், நாம் தாத்தாவிடம் கல்வி கற்றுக் கொண்டுள்ளோம் பிரம்மாவின் மூலமாக. இந்த லக்ஷ்மி நாராயணர் இருவரும் ஸ்வர்க்கத்தின் எஜமானர்கள். பகவானோ ஒரே ஒரு உயர்ந்தவரிலும் உயர்ந்தவரான சரீரமற்றவர். குழந்தைகளின் தாரணை மிக நன்றாக இருக்க வேண்டும். முதல் முதலில் புரிய வையுங்கள், இரண்டு தந்தையர் பக்தி மார்க்கத்தில் உள்ளனர். ஸ்வர்க்கத்தில் ஒரு தந்தை, பரலோகிக தந்தை மூலம் ராஜ்யம் கிடைத்தது. பிறகு ஏன் நினைவு செய்வார்கள்? துக்கமே கிடையாது. நினைவு செய்வதற்கு துக்கத்தை போக்கி சுகம் தருபவர் என பாடுகின்றனர். அது இப்போதைய விஷயம். எது கடந்து சென்று விட்டதோ அதற்கு பாடல் உள்ளது. மகிமை ஒருவருக்குதான். அந்த ஒரு தந்தைதான் வந்து அசுத்தமானவர்களை தூய்மையாக்குகிறார். மனிதர்கள் புரிந்து கொள்வதே இல்லை. அவர்களோ கடந்த காலத்தின் கதைகளை உட்கார்ந்து எழுதுகின்றனர். நீங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக பாபா ராஜயோகம் கற்பித்துள்ளார், கற்பித்திருந்தார். அதன் மூலம் ராஜ்யம் கிடைத்தது. 84 பிறவி சக்கரத்தை சுற்றி வந்தோம். இப்போது மீண்டும் நாம் படித்துக் கொண்டே இருக்கின்றோம். பிறகு 21 பிறவிக்கு ராஜ்யம் செய்வோம், இவர்கள் போல் தேவதை ஆவோம். இதுபோல் கல்பத்திற்கு முன்பும் ஆகியிருந்தோம். புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் முழுமையாக 84 பிறவி சக்கரத்தில் சுற்றி வருகின்றோம். இப்பொழுது மீண்டும் சத்யுக திரேதாவில் செல்வோம். அதனால்தான் பாபா கேட்கின்றார், இதற்கு முன் எத்தனை தடவை சந்தித்திருக்கிறாய்? இது நடைமுறை விஷயம் இல்லையா? புதியவர்கள் யாராவது கேட்டாலும் புரிந்து கொள்வார்கள். 84 பிறவி சக்கரம் நிச்சயமாக உள்ளது. யார் முதலில் வருவார்களோ அவர்களுக்குதான் சக்கரம் முழுமை அடைந்திருக்கும். புத்தியை பயன்படுத்த வேண்டும். இந்த கட்டடத்தில், இந்த ஆடையில் பாபா நாங்கள் உங்களோடு அநேக தடவை சந்தித்திருக்கிறோம், சந்தித்துக் கொண்டே இருப்போம். தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையாக, தூய்மையிலிருந்து தூய்மை இழந்தே வந்துள்ளோம். எந்த ஒரு பொருளும் சதா புதியதாகவே இருப்பதென்பது நடக்க முடியாதது, பழையதாக நிச்சயமாகின்றது. ஒவ்வொரு பொருளும் சத்தோ ரஜோ தமோவில் வருகின்றது. இப்போது குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள், புது உலகம் வந்து கொண்டிருக்கிறது. அது ஸ்வர்கம் என சொல்லப்படுகிறது, இது நரகமாகும். அது தூய்மையான உலகம். அதிகமாக அழைக்கின்றனர், ஹே பதீத பாவனா, எங்களை வந்து தூய்மையாக்குங்கள். ஏனென்றால் துக்கம் அதிகமாகிக் கொண்டே உள்ளது இல்லையா? ஆனால் நாம் தான் பூஜைக்குரியவர்களாக இருந்தோம், பிறகு பூஜாரி ஆகியிருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்வதில்லை. துவாபர் யுகத்தில் பூஜாரி ஆனோம். அநேக தர்மங்கள் உருவாகிக் கொண்டே இருந்துள்ளன. நிச்சயமாக தூய்மை இல்லாததிலிருந்து தூய்மை, தூய்மையிலிருந்து தூய்மை இழந்தவர்களாகியே வந்துள்ளோம். பாரதத்தில்தான் இந்த விளையாட்டு. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது நினைவு வந்துவிட்டது. இப்போது நீங்கள் சிவஜெயந்தி கொண்டாடுகிறீர்கள். மற்றவர்கள் யாருமே சிவனை பற்றி அறிந்து கொள்ளவே இல்லை. நாம் அறிவோம். நிச்சயமாக நமக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றார். பிரம்மா மூலம் ஸ்வர்கத்தின் ஸ்தாபனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக யார் ராஜயோகத்தை கற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள் ஸ்தாபனை செய்வார்கள். அவர்கள்தான் பிறகு ராஜ்ய பாக்கியத்தை பெறுவார்கள். நாம் சொல்கின்றோம், நிச்சயமாக நாம் கல்ப கல்பமாக பாபாவிடம் இந்த ராஜயோகத்தை கற்றிருக்கிறோம். பாபா புரிய வைக்கின்றார், இப்போது இந்த 84 பிறவிகளின் சக்கரம் முடிவடைகிறது. பிறகு புதியதாக சக்கரத்தை சுற்ற வேண்டும். சக்கரத்தையோ அறிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? இந்த சித்திரமே, அதாவது படம் இல்லை என்றாலும் கூட உங்களால் புரிய வைக்க முடியும். இதுவோ முற்றிலும் சுலபமான விஷயமாகும். நிச்சயமாக பாரதம் ஸ்வர்கமாக இருந்தது, இப்போது நரகமாக உள்ளது. அந்த மனிதர்கள் இதை மட்டும் புரிந்து கொண்டுள்ளனர், அதாவது கலியுகம் இன்னும் குழந்தையாக உள்ளது. நீங்கள் சொல்கிறீர்கள், இதுவோ கலியுகத்தின் இறுதி என்பதாக. சக்கரம் முடிவடைகிறது. பாபா புரிய வைக்கின்றார், நான் தூய்மையற்ற உலகத்தை தூய்மை ஆக்குவதற்காக வருகிறேன். நீங்கள் அறிவீர்கள், நாம் தூய்மையான உலகத்திற்கு செல்ல வேண்டும். நீங்கள் முக்தி, ஜீவன் முக்திதாம், சாந்திதாம், சுகதாம் மற்றும் துக்கதாம் பற்றியும் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் பிறகு இந்த சிந்தனை செய்வதில்லை. அதாவது நாம் ஏன் சுகதாமத்திற்கு செல்லக்கூடாது? நிச்சயமாக ஆத்மாக்களாகிய நம்முடைய வீடு அந்த சாந்திதாமம். அங்கே ஆத்மாவுக்கு உடல் உறுப்புகள் இல்லாத காரணத்தினால் எதுவும் பேசுவதில்லை. சாந்தி அங்கே அனைவருக்கும் கிடைக்கிறது. சத்யுகத்தில் இருப்பது ஒரு தர்மம். இந்த அனாதி அவினாஷி, அதாவது ஆதி அந்தமும் இல்லாத அழிவற்ற உலக நாடகம் சுற்றிக் கொண்டே உள்ளது. ஆத்மா ஒருபோதும் விநாசமாவதில்லை. சாந்தி தாமத்திலும் கொஞ்ச சமயம் இருக்கத்தான் வேண்டும். இவை மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். கலியுகம் என்பது துக்கதாமம். எவ்வளவு அநேக தர்மங்கள் உள்ளன, எவ்வளவு தொந்தரவுகள். எப்போது முற்றிலும் துக்கமானதாக ஆகின்றதோ அப்போது பாபா வருகிறார். துக்கதாமத்திற்கு பிறகு முழு சுகதாமம். சாந்தி தாமத்திலிருந்து நாம் சுகதாமத்திற்கு வருகிறோம், பிறகு துக்கதாமமாக ஆகின்றது. சத்தியுகத்தில் சம்பூர்ண விகாரமற்றவர்கள், எங்கே இருப்பவர்கள் சம்பூர்ண விகாரிகள். இதை புரிய வைப்பதோ மிகவும் சுலபம் இல்லையா? தைரியம் வேண்டும். எங்கே வேண்டுமானாலும் சென்று புரிய வையுங்கள். இதுவும் எழுதப்பட்டுள்ளது. ஹனுமான் சத்சங்கத்தில் பின்னால் செருப்புகள் மீது போய் அமர்ந்திருந்தார் என்று. ஆக யார் மகா வீரராக உள்ளனரோ அவர்கள் எங்கே வேண்டுமானாலும் சென்று யுக்தியோடு கேட்பார்கள். என்ன பேசுகிறார்கள் பார்க்கலாம் என்று நீங்கள் ஆடையை மாற்றிக்கொண்டு எங்கே வேண்டுமானாலும் செல்ல முடியும், அவர்களுக்கு நன்மை செய்வதற்காக. பாபாவும் கூட குப்த வேடத்தில் உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்றார் இல்லையா? கோவில்களில் எங்கே அழைப்பு கிடைத்தாலும் சென்று புரிய வைக்க வேண்டும். நாளுக்கு நாள் நீங்கள் சாமர்த்தியசாலி ஆகிக் கொண்டே செல்கிறீர்கள். அனைவருக்கும் பாபாவின் அறிமுகமோ கொடுக்கத்தான் வேண்டும். சோதனை அதாவது ட்ரையல் செய்து பார்க்க வேண்டியுள்ளது. இதுவோ பாடப்பட்டுள்ளது. கடைசியில் சந்நியாசிகள், ராஜாக்கள், முதலானோர்கள் வந்தார்கள். ராஜா ஜனகருக்கு ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி கிடைத்தது. அவர் பிறகு போய் திரேதாவில் அனுஜனகராக ஆனார். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, கடைசி விநாசத்தின் காட்சியை பார்ப்பதற்காக தனது மனநிலையை மகாவீர் போல் பயமற்ற ஆடாததாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். குப்த நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். இரண்டாவது, அவ்யக்த வதனவாசி பரிஷ்தா ஆவதற்காக எல்லையற்ற சேவையில் ததிச்சி முனிவரை போல் தனது ஒவ்வொரு எலும்பையும் ஸ்வாகா செய்துவிட வேண்டும். வரதானம், முதல் ஸ்ரீமத்தில் விசேஷமான கவனம் கொடுத்து அஸ்திவாரத்தை உறுதியானதாக ஆக்கக்கூடிய சகஜ யோகி ஆகுக. முதல் ஸ்ரீமத்தில் விசேஷமான கவனம் கொடுத்து அஸ்திவாரத்தை உறுதியானதாக ஆக்கக்கூடிய சகஜ யோகி ஆகுக. விளக்கம், தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்கள் என்பதே பாப்தாதாவின் நம்பர் ஒன் ஸ்ரீமத் ஆகும். ஒருவேளை ஆத்மா என்பதற்கு பதிலாக தன்னை ஷரீரமாக சரீரதாரி என்று புரிந்தீர்கள் என்றால் நினைவு நீடித்து இருக்க முடியாது. ஏதாவது இரண்டு பொருட்கள் எப்பொழுது இணைந்திருக்கின்றனவோ அப்பொழுது முதலில் சமமானதாக ஆக்குகின்றார்கள். அதுபோன்று ஆத்மா என்று புரிந்து கொண்டு நினைவு செய்தீர்கள் என்றால் நினைவு சகஜமானதாக ஆகிவிடும். இந்த ஸ்ரீமத் தான் முக்கியமான அஸ்திவாரம் ஆகும். இந்த விஷயத்தின் மீது அடிக்கடி கவனம் கொடுத்தீர்கள் என்றால் சகஜ யோகி ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன், கர்மம் ஆத்மாவின் தரிசனத்தை காண்பிக்கக்கூடிய கண்ணாடி ஆகும். ஆகையினால் கர்மத்தின் மூலம் சக்தி சொரூபத்தை பிரத்யக்ஷம் செய்யுங்கள். கர்மம் ஆத்மாவின் தரிசனத்தை காண்பிக்கக்கூடிய கண்ணாடி ஆகும். ஆகையினால் கர்மத்தின் மூலம் சக்தி சொரூபத்தை பிரத்யக்ஷம் செய்யுங்கள். அவ்யக்தேஷாரே, இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தனத்திலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி ஸ்தித்தியின் அனுபவம் செய்யுங்கள். பிராமணரில் இருந்து பரிஷ்தா என்றால் ஜீவன் முக்தி நிலை ஆகும். ஜீவன் பந்தனம் அல்ல, தேக பந்தனம் அல்ல, தேக சம்பந்தத்தின் பந்தனம் அல்ல, தேகத்தினுடைய பதார்த்தங்களின் பந்தனம் அல்ல. ஒருவேளை தன்னுடைய தேக பற்றை அழித்து விட்டீர்கள் என்றால் தேகத்தின் சம்பந்தம் மற்றும் பதார்த்தங்களின் பந்தனம் தானாகவே முடிவடைந்துவிடும். முயற்சி செய்வேன் என்பது கூடாது. முயற்சி என்ற வார்த்தையே பழைய உலகத்தின் ஈர்ப்பு உள்ளது என்பதை நிரூபிக்கிறது. ஆகையினால் முயற்சி என்ற வார்த்தையையே முடிவடைய செய்யுங்கள். தேக உணர்வை விட்டுவிடுங்கள். ஓம் சாந்தி.